إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما مدبركم கண்ணியத்திற்கும் உரிய இந்த அல்பாக்கியா சாலிஹாத் மதரசாவின் ஆசிரியர்களே, அதுபோன்று இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கின்ற சமுதாய முக்கியஸ்தர்களே, பெரியோர்களே, என் அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை நான் அடைகிறேன். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கப்படுகின்ற இந்த பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை சொல்வதற்காக இங்கே அழைக்கப்பட்ட போது எனக்கும் கல்வி கற்கக்கூடிய அந்த பாக்கியம் இன்னொரு முறை ஏற்பட வேண்டுமே, அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியம் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப கிடைக்க வேண்டுமே என்ற ஆசையோடு நம்முடைய உஸ்தாத் அவர்கள் என்னை அழைத்த போது உடனே அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு வரக்கூடிய அந்த உற்சாகத்தை, அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். என் அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன், இதனுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை, புனிதத்தை, சிறப்பை நாம் உணர்வோமேயானால், புரிந்து கொள்வோமேயானால், இதிலிருந்து வேறொன்றின் பக்கம் நம்முடைய கவனம் திரும்பியிருக்காது. அல் குர்ஆன் இது அல்லாஹுடைய கலாம். ரப்புல் ஆலமீன், நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு தஆலா பேசிய பேச்சாகும். நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்ஸிரீன் பிலிசானின் அரபியும் முபீன். அல்லாஹு தஆலா ஜிப்ரீலுக்கு கொடுத்து, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹுடைய உள்ளத்திலே இதை இறக்கி வைத்தார்கள். இன்று அல்லாஹு தஆலா நமக்கு இந்த குர்ஆனை இலகுவாக்கி வைத்திருக்கவில்லை என்றால் நம்மால் இதை ஓதி இருக்க முடியாது. இன்னா ஸனுல்கி அலைக கவுலன் ஸகீலா, மிக வலிமையான, மிக பலமான, மிக பாரமான வேதத்தை நபியே நாம் உம்மீது இறக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா நம்மை போன்ற பலவீனர்களுக்காக, வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மிம் முத்தகிர், இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு, உணர்வதற்கு, புரிவதற்கு, படிப்பதற்கு, மனப்பாடம் செய்வதற்கு நாம் மிக இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இதை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, இதை கொண்டு உபதேசம் பெறக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் இது ஒரு பாக்கியமான வேதம். கிதாபுன் அன்ஸல்லாஹு முபாரக்குன், இதனுடைய பரக்கத் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட, அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவனுடைய விசேஷமான அபிவிருத்திகள், அருட்கொடைகள் இறக்கப்பட்ட, அற்குடைகளால் நிறைந்த வேதம் இது. இன்னா சமிஅனா குர்ஆனன அஜபா யஹ்தி இலர் ருஷ்த். இது ஒரு ஆச்சரியமான வேதம். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லா தன்கதி அஜாயிபு, குர்ஆனுடைய ஆச்சரியங்கள் முடிவடைந்து விடாது. எல்லாம் கவனமா கேக்குறீங்களா? புரியுதா நான் பேசுறது? சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று சிலர் குர்ஆனை நீங்கள் சுயமாக படிக்காதீர்கள், அது உங்களுக்கு புரியாது, குர்ஆனை புரிவதற்கென்று சிலர் இருக்கிறார்கள், அவர்களால் தான் குர்ஆனை புரிய முடியும் என்று குர்ஆனுடைய அரபி வாசகத்தை ஓதுவதோடு நிறுத்திக்கொண்டு பொதுமக்களை குர்ஆனிலிருந்து தூரமாக்க முயற்சிக்கிறார்கள். படித்தால் புரியாது என்று சொல்கிறார்கள், அதை விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சொல்லுங்கள் அவர்களிடத்திலே, ஆம், நமக்கு எதுவும் தெரியாது, குர்ஆனை படித்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். நாம் உண்மையில் முட்டாள்கள்தான். குர்ஆனை படித்தால் அல்லாஹ் நம்மை அறிவாளியாக ஆக்குவான். நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு தெளிவான சிந்தனை இல்லை. குர்ஆனை படித்தால் இந்த குர்ஆன் மூலமாக தெளிவான சிந்தனையை, தெளிவான அறிவை, நல்ல புத்தியை, ஒழுக்கத்தை, கல்வியை, ஞானத்தை அல்லாஹ் கொடுப்பான். இந்த குர்ஆன் யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், ஞானமிக்க வேதம் இது. தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், தெளிவான வாசகங்களை உடைய வேதம் இது. இதை படிப்பதால் அறிவு வரும். அரபுலக மக்கள் அவர்கள் என்ன தெரிந்து வைத்திருந்தார்கள்? கவிதை பாடுவதை தவிர, வேட்டையாடுவதை தவிர, சூறையாடுவதை தவிர, கொள்ளையடிப்பதை தவிர, பொழுதுபோக்குவதை தவிர, களியாட்டங்களை தவிர வேறொன்றும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை. ஆனால் குர்ஆன் இறக்கப்பட்ட போது, அந்த குர்ஆன் அவர்கள் மீது உழைப்பு செய்த போது, அந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபு மக்கள் மீது உழைப்பு செய்த போது, அவர்கள் ஞானவான்களாக, உண்மையாளர்களாக, சிறந்த கல்விமான்களாக, ஞானத்தின் ஊற்றுகளாக விளங்கினார்கள். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ தலாலின் முபீன். ஆம் சகோதர சகோதரிகளே, குர்ஆனை நெருங்குவதற்கு முன்பு வரை உலக சமுதாயம் வழிகேட்டிலே இருந்தது. அரபு மக்கள் அறியாமையிலே இருந்தார்கள், ஜாஹிலியத்திலே இருந்தார்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட பிறகு அந்த குர்ஆனை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபு மக்களுக்கு ஓதிய போது, அதை அவர்கள் உள்வாங்கிய போது, அதை அவர்கள் புரிந்த போது, அதை மனப்பாடம் செய்த போது, அதை ஆழ்ந்து சிந்தித்த போது, அவர்களை அல்லாஹு தஆலா நபியின் தோழர்களாக, அஸ்ஹாபுர் ரசூல், கல்வியில் சிறந்தவர்களாக, நாமெல்லாம் பின்பற்றுவதற்கு தகுந்தவர்களாக, நாமல்ல உலக மக்கள் எல்லாம் எல்லா வகையிலும் பின்பற்றுவதற்கு தகுந்த முன்னோடிகளாக அல்லாஹ் ஆக்கினான். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய குர்ஆன் இன்று நம்மிடத்திலே இருக்கிறது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இப்போது நம்மை நோக்கி சில தினங்களிலே வர இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமாகிய இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இறை தூதருக்காக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான். அந்த வேதம் நம்முடைய நபியின் மீது இறக்கப்பட்டது. நபிமார்களிலேயே சிறந்த நபியாக, நபிமார்களின் இமாமாக ஆக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்டதால், இந்த குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்டதால், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்லின்னா, மனித சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக நாம் ஆக்கப்பட்டோம். இந்த குர்ஆன் ரமதான் மாதத்திலே இறக்கப்பட்டதால், இந்த ரமதான் மாதம் நான்கு புனித மாதங்களில் உள்ள ஒரு மாதம் அல்ல. கவனிங்கம்மா, கேக்குறீங்களா? புரியுதா? இந்த ரமதான் மாதம் நான்கு புனித மாதங்களில் ஒரு மாதம் அல்ல. ஆனால் இந்த ரமதான் மாதத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனுக்காக தேர்ந்தெடுத்த காரணத்தால், شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان. رمضان மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். யாருக்காக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது?
மக்களை நேர்வழிப்படுத்த மக்களுக்கான நேர்வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. ஒபையினாத்திம்மினல் ஹுதா, நேர்வழியினுடைய அத்தனை அத்தாட்சிகளும் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. பகுத்தறிவு பேச வேண்டுமா, குர்ஆனிலே பகுத்தறிவு இருக்கிறது. நேர்வழி வேண்டுமா, நல்ல சிந்தனை வேண்டுமா, நல்ல தத்துவங்கள் வேண்டுமா, எல்லாம் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. வல் ஃபுர்கான். சகோதரர்களே, சிலர் எண்ணிக்கொள்ளலாம் மஸ்ஜிதிலே தொழுகையிலே ஓதப்படுவதற்காக மட்டும் இறக்கப்பட்ட வேதம் என்று. இல்லை, தொழுகையிலே ஓதப்படுவது இது இந்த குர்ஆனுடைய ஒரு பகுதி. அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுடைய கலாமை தொழுகையிலே ஓத வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. அதுவும் அந்த தொழுகையிலே ஓதும் போது, புரிந்து பாருங்கள் சகோதரர்களே, இன்று நாம் ஓதுவது வேறு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய விதம் வேறு, நாம் ஓதக்கூடிய விதம் வேறு, சஹாபாக்கள் ஓதிய விதம் வேறு. இன்று ஓதக்கூடிய பல ஆலிம்களுக்கே, பல இமாம்களுக்கே ஓதக்கூடிய வசனத்தின் சிந்தனை இருக்காது, ஓதக்கூடிய வசனத்தினுடைய பொருளை உணர மாட்டார்கள். எங்கே நிறுத்த வேண்டும் என்பது கூட தெரியாது. வெறும் குர்ஆனுடைய வாக்கியங்களை மனப்பாடம் செய்திருப்பார்கள். அதனுடைய பொருளை, அதனுடைய கருத்தை உள்வாங்கி இருப்பார்களா, உணர்ந்திருப்பார்களா, புரிந்திருப்பார்களா என்றால் இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய குர்ஆன் இருக்கிறதே, யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இரவு காலங்களில் நபியே, முழு இரவு அல்ல, பாதி இரவு அல்லது இரவனுடைய மூன்றில் இரண்டு பகுதி, அல்லது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால், பிரயாணத்தில் இருந்தால், அசதியில் இருந்தால், அப்போது கூட இரவில் மூன்றில் ஒரு பகுதி அல்லாஹ்வுக்கு முன்னால், உங்களை படைத்த ரப்புக்கு முன்னால் நீங்கள் எழுந்து நின்று வணங்க வேண்டும். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நீங்கள் இரவு தொழுகையை நிறைவேற்றுவது உங்களது ரப்புக்காக உங்கள் மீது விசேஷ கடமை என்று அல்லாஹு தஆலா நபியின் மீது கடமையாக்கினான். தொழுகையை எதற்கு கடமையாக்கினான் தெரியுமா? இந்த குர்ஆனை சிந்திப்பதற்காகவே. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நீங்கள் தொழுகையில் குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள். ஏன் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் குர்ஆனை அறிந்து ஓதினார்கள், புரிந்து ஓதினார்கள், உணர்வோடு ஓதினார்கள். இன்று நாம் செத்த உள்ளங்களோடு, செத்து போன உள்ளங்களோடு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அறிவும் இல்லை, என்ன சொல்லப்படுகிறது, என்னை பார்த்து ரப்பு என்ன பேசுகிறான் என்ற எந்த சிந்தனையும் இல்லை, அதனுடைய உணர்வு உள்ளச்சம் அதுவும் இல்லை. எல்லா வகையிலும் உள்ளம் செத்து போனவர்களாக குர்ஆனோடு நாம் இருக்கிறோம். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுவார்கள், நிறுத்தி ஓதுவார்கள். ஒவ்வொரு ஆயத்தையும் அதனுடைய முடிவிலே நிறுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், ஒவ்வொரு ஆயத்தையும் நிறுத்துவார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய வசனம் வந்தால், புரிந்து கொள்ளுங்கள், சொர்க்கத்தினுடைய வசனம் வந்தால் நின்று அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நரகத்தினுடைய வசனம் வந்தால் அங்கே நின்று வசன ஓதுவதை நிறுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். ரஹ்மத்துடைய வசனங்கள் வந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய அதாபுடைய வசனங்கள் வந்தால் அந்த அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை, தொழுகையில் குர்ஆன் ஓதிய முறை. சிந்திப்பதற்காகவே தொழுகையில் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இந்தி கைரில்லா லவஜது ஃபீ இஹ்திலாஃபன் கஸீரா. குர்ஆனை இவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறானே. இது தொழுகைக்கு வெளியில் அல்ல, தொழுகைக்குள் குர்ஆனை சிந்திப்பதையும் இது உள்ளடக்கும். முதலாவதாக அதைத்தான் எடுத்துக்கொள்ளும். எப்படி பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தொழுகிறார்கள், பக்ராவை முடித்தார்கள், பிறகு நிசாவை முடித்தார்கள்,
ஆலயமுரானை முடித்தார்கள், மாயிதாவுக்கு வருகிறார்கள். அந்த மாயிதா அவனுடைய இறுதியிலே ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். எந்த வசனம்? அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை எல்லா அடியார்களுக்கும் முன்பாக நிறுத்தி வைத்து கேள்வி கேட்பான். ஈசாவே, உன்னையும் உன்னுடைய தாயையும் அல்லாஹுவை தவிர்த்து இரண்டு கடவுள்களாக எடுத்துக் கொள்ளும்படி நீங்கள் மக்களிடத்திலே கூறினீர்களா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். மா குல்து லஹும் இல்லா இல்லா மா அமர்தனி பி அன் அபுதுல்லாஹ், அல்லாஹுவே நீ என்ன ஏவினாயோ அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அதைத்தான் நான் இந்த மக்களிடத்திலே கூறினேன். என்னை கடவுளாக எடுத்துக் கொள்ளும்படியோ எனது தாயை கடவுளாக எடுத்துக் கொள்ளும்படியோ நான் ஒருபோதும் கூறியதில்லை. இப்படியாக கூறிவிட்டு அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவிற்கு முன்னால் பணிந்தவராக பயந்தவராக நடுங்கியவராக சொல்வார்கள். இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ், இந்த அடியார்களை நீ வேதனை செய்வாயானால், இந்த அடியார்களை நீ தண்டிப்பாயானால் அவர்கள் உனது அடியார்கள், உன்னுடைய அடிமைகள். நீ எப்படி வேண்டுமானாலும் அவர்களோடு நடந்து கொள்ளலாம். நீ அவர்களை மன்னிப்பாயானால் நீ மிகைத்தவன், உன்னை யார் கேள்வி கேட்க முடியும்? நீ மகா ஞானவான், யாரை மன்னிக்க வேண்டும் யாரை தண்டிக்க வேண்டும் என்பதை நீ அறிந்தவன் என்று அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விடுவார்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையை அறிவிக்கின்ற நம்முடைய அன்னை கூறுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய அறிவிப்பிலிருந்து பார்த்தால் நடு இரவிலே இந்த வசனத்தை ஆரம்பித்தவர்கள் பிலால் சுபுஹுக்கு அறிவிப்பு செய்கின்ற வரை இதே வசனத்தை அழுது 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 ஓதிக்கொண்டே இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், இது குர்ஆனை ஓதக்கூடிய முறை. தொழுகையில் குர்ஆனை ஓதக்கூடிய முறை வரத்திலில் குர்ஆன தர்த்திலா அலிம அன் சயகூனு மின் அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா வஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்த் வஆகரூன யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபக்ரவு மா தயஸ்ஸர மின். அல்லாஹ் சொல்கிறார், தொழுகையில் குர்ஆனை ஓதுங்கள். அன்பு சகோதரர்களே, குறிப்பாக குர்ஆனை மரணம் செய்த என்னுடைய சகோதரர்கள் ஹாஃபிதுகளுக்கும் ஹாஃபிதாக்களுக்கும் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அவர்களுக்கான உரையாக இருந்தாலும் சில விஷயங்களை எனக்கும் எல்லா மக்களுக்கும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அன்பு சகோதரர்களே, குர்ஆனை மனப்பாடம் செய்வது எவ்வளவு பெரிய ஒரு அமலோ, புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை மனப்பாடம் செய்வது எவ்வளவு பெரிய ஒரு அமலோ, எவ்வளவு பெரிய ஒரு நற்காரியமோ, அந்த குர்ஆனை வருஷத்திற்கு ஒரு மாதத்திற்கு மட்டுமுள்ள குர்ஆனாக ஆக்கிவிடாதீர்கள். என் சமுதாய மக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வெறும் ரமதானுக்காக மட்டும் ஆக்கிவிடாதீர்கள். ரமதான் குர்ஆனுக்காக உள்ள விசேஷமான மாதம். அதிலே குர்ஆன் ஓதுவதை பன்மடங்காக்குங்கள், இரட்டிப்பாக்குங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையே தவிர குர்ஆனை திறப்பதற்கு ரமதான் மட்டும்தான் என்று தவறாக புரிந்து விடாதீர்கள். குர்ஆனை திறப்பதற்கு ரமதான் மட்டும்தான் என்று விளங்கி விடாதீர்கள். ரமதானிலே குர்ஆனை அதிகப்படுத்த வேண்டும், ஓதுவதை அதிகப்படுத்த வேண்டும், குர்ஆனோடு ஈடுபாட்டை அதிகப்படுத்த வேண்டுமே தவிர ரமதானுக்காக மட்டும் இறக்கப்பட்ட வேதம் அல்ல அல் குர்ஆன். ரமதானிலே இறக்கப்பட்டது எதற்காக? முழு வாழ்க்கைக்காக, அன்றாட வாழ்க்கைக்காக, ஒவ்வொரு தொழுகையிலும் நீண்ட நீண்ட ரக்காத்துகள் ஓதி தொழுவதற்காக, புரிந்து ஓதுவதற்காக, சிந்தித்து ஓதுவதற்காக, விளங்கி ஓதுவதற்காக. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்ய பாக்கியம் கொடுத்த நீங்கள் இந்த குர்ஆனோடு வாழ வேண்டும். குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவர்கள் உண்மையில் குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள் என்பதை அறிய வேண்டும் என்றால் அவர்களுடைய இரவுகளில் இருந்துதான் அறிய வேண்டும். குர்ஆனை மரணம் செய்துவிட்டு அதை இரவு காலங்களில் தொழுகையில் ஓதாமல் தூங்குவது இது ஒரு சாபக்கேடு, உள்ளம் இறுகிவிட்டது என்பதற்கான அடையாளமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள், சஹாபாக்கள் தாபிஈன்களை எப்படி உருவாக்கினார்கள், ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த இடத்திலே நாம் கண்டிப்பாக கூறியாக வேண்டும். நான் இப்போது சொன்னேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொடர்பு என்பது இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. என் அன்பு சகோதரர்களே, என் சமுதாய மக்களே, இரவு நேரம் என்பது டிவி பார்ப்பதற்காக உள்ள நேரம் அல்ல, பேஸ்புக்கை நோண்டுவதற்காக உள்ள நேரம் அல்ல, வாட்ஸ்அப்புகளிலே சாட் செய்வதற்காக உள்ள நேரம் அல்ல, வீணான காரியங்களில் பொழுதை போக்குவதற்காக உள்ள நேரம் அல்ல. பகலை உங்களுடைய தொழிலுக்காக கொடுத்தீர்கள், உங்களது வியாபாரத்துக்காக, ஹலாலான ரிஸ்க்குக்காக கொடுத்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இரவை அல்லாஹ்வுக்காக கொடுங்கள், அல்லாஹ்வை வணங்குவதற்காக கொடுங்கள். உங்களுடைய ஓய்வு போக மிச்ச நேரங்களை அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுவதற்காக, அல்லாஹ்விற்கு முன்னால் துஆ செய்வதற்காக, அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக, அல்லாஹ்வுடைய கலாமை படித்து அல்லாஹ்விடத்திலே உரையாடுவதற்காக கொடுங்கள். சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பாருங்கள். தாபிஈன்களிலே அபுல் ஆலியா, அபுல் ஆலியா என்று மிகப்பெரிய ஒரு குர்ஆன் விரிவுரையாளர், ஹதீஸ்களை அறிஞர், இவர் யார் தெரியுமா? ஈராக் ஈரான் மீது சஹாபாக்கள் போர் தொடுத்த போது அடிமையாக கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் அபுல் ஆலியா என்பவர். கைதியாக வந்தவர், கைதிகளிலே ஒருவராக இருந்தவர். அந்த காலத்திலே எப்படி இஸ்லாம் பரவியது என்று தெரியுமா? ஒரு பக்கம் சில காரணங்களுக்காக போர் நடந்தது. அந்த போரிலே கைது செய்யப்பட்டு வந்த ஒவ்வொருவரும் சஹாபாக்களுடைய குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் போது ஒரு ஆண்டு கூட பூர்த்தியாகி இருக்காது, அந்த கைதிகள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறியிருப்பார்கள். எந்த விதமான வலுக்கட்டாயம் நிர்பந்தம் இல்லாமல் சஹாபாக்களுடைய அமலை பார்த்து, சஹாபாக்களுடைய ஒழுக்கங்களை பார்த்து, அவர்களுடைய அன்பை பரிவை கருணையை அந்த உண்மையை நீதத்தை நேர்மையை பார்த்து அந்த கைதிகள் எல்லாம் அடிமைகள் எல்லாம் முஸ்லிம்களாக மாறிவிடுவார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இங்க கவனியுங்கள், அபுல் ஆலியா சொல்கிறார், நானும் கைதிகளிலே ஒருவராக இருந்தேன். நபித்தோழர்களில் சில குடும்பத்தார்களுக்கு நாங்கள் உரிமையாக்கப்பட்டோம். சில காலங்களிலேயே இஸ்லாம் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிட்டது. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம். இஸ்லாத்தை ஏற்றவுடனேயே நாங்கள் குர்ஆனை கற்றோம். பிறகு என்ன செய்தார்கள்? என் அன்பு சகோதரர்களே, நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டும், நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேரத்தை, வாழ்க்கையை, வசதியை, அறிவை எப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறோம்? இங்கே பாருங்கள், அடிமையாக்கப்பட்டு கைதிகளாக்கப்பட்டு வந்த ஒரு கூட்டம், இவர்கள் இந்த இஸ்லாமை, இந்த தீனை புரிந்த போது இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது பாருங்கள். சொல்கிறார் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா, நானும் என்னோடு இருந்த வாலிப கூட்டமும், என்னோடு இருந்த வாலிப கூட்டமும் குர்ஆனை கற்றவுடன் இரவு நேரங்களில், கவனியுங்கள், இதெல்லாம் வரலாறு, மிகைப்படுத்தி சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் அல்ல. நானும் என்னுடைய வாலிப தோழர்களும் ஒவ்வொரு இரவிலும் ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தோம். பகலிலே எஜமானர்களுக்கு வேலை செய்துவிட்டு இரவெல்லாம் ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும் என்று விழித்திருந்த காரணத்தால் எங்களுக்கு பகலிலே வேலை செய்வது ரொம்ப சிரமமாக இருந்தது. பிறகு என்ன செய்தோம்? ஒவ்வொரு இரவிலும் ஒரு ஹத்துமா என்பதை இரண்டு இரவிற்கு ஒரு ஹத்துமா என்று ஆக்கிக் கொண்டோம். ஆனால் ஒரு பக்கம் எங்களுக்கு சிரமமாக இருந்தது, ஒவ்வொரு இரவிலும் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை இப்போது இரண்டு இரவிலே முடிக்கிறோம் என்பதாக. இன்னொரு பக்கம் இரவிலே விழித்திருக்கின்ற காரணத்தால் பகலிலே எஜமானர்களுக்கு வேலை செய்வதிலே அசதி ஏற்படுகிறதே என்ற கவலையும். பிறகு அதை மூன்று இரவாக மாற்றினார்கள். அப்படியும் அவர்களுக்கு அந்த இரவனுடைய காலங்களில் ஓய்வு குறைவு, பிறகு பகலிலே கடுமையான வேலை. அபுல் ஆலியா சொல்கின்றார், நாங்கள் என்ன செய்வது? இது ஒரு நாள் சம்பவம் அல்ல, ஒரு நாளுடைய வேலை அல்ல, ஒவ்வொரு நாளும் இதே வழக்கம். பிறகு நாங்கள் எங்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற சஹாபாக்களை சந்தித்தோம். அவர்களிடத்திலே கூறினோம், இரவு காலங்களில் குர்ஆனை ஓதிக்கொண்டு பகல் காலங்களிலே எங்களுடைய எஜமானர்களுக்கு வேலை செய்வது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது. நாங்கள் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், எப்படி ஹத்மா செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது நபித்தோழர்கள் சொன்னார்கள், வாரத்திற்கு ஒரு ஹத்மா செய்யுங்கள் போதும் என்று. வாரத்திற்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி ஹத்மா செய்யுங்கள் போதும் என்று சொன்னார்கள். சொல்கிறார்கள் அபுல் ஆலியா ரஹிமஹுல்லா, எங்களுக்கு அந்த சஹாபாக்கள் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப இலகுவாக இருந்தது. வாரத்திற்கு ஒரு ஹத்மாவும் செய்தோம், பகலிலே எஜமானர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பணிவிடையும் செய்தோம் என்று. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை குர்ஆன் ஹத்மாவை முடிக்கக்கூடிய பழக்கம். அன்பு சகோதரர்களே, இன்று தௌஹீதுடைய பேச்சுக்கள், சுன்னாவுடைய பேச்சுக்கள், என்னென்னமோ பேசுவார்கள், ஆனால் குர்ஆனோடு அவர்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். அந்த தொடர்பு தான் அவன் பேசக்கூடிய தௌஹீத் உண்மையா பொய்யா என்பதை நிரூபிக்கும். ஹதீஸுகளை பேசுவார்கள், ஆனால் மனப்பாடம் செய்ய மாட்டார்கள். குர்ஆனை பேசுவார்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்து அதிலே ஈடுபாடு கொண்டு ஓத மாட்டார்கள். சொல்வார்கள், இப்பொழுது தௌஹீத் எல்லாம் நவீன தௌஹீதுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து தௌஹீத் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துடைய சுன்னா இல்லை. சிலர் சொல்கிறார்கள் தௌஹீத்வாதிகள் என்ற பெயரிலே, அதெல்லாம் அரபிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க, சும்மா தர்ஜமாவை பார்த்தா போதும், அது புரிஞ்சுக்கிட்டா போதும், அரபில ரெகுலரா ஓதணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அன்பு சகோதரர்களே, மூர்த்தத்தாக கூடியவன் நான், அல்லாஹ்வுடைய தீனை வெறுக்கக்கூடிய குர்ஆனுடைய கலாம் அரபியை வெறுக்கக்கூடிய ஒருவன் தான் இப்படி சொல்வானே தவிர, உள்ளத்திலே அல்லாஹுவின் கலாமின் மீது பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபி மொழியிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறானே, அந்த அரபி மொழியின் மீது யாருடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தின் வெறுப்பு இருக்குமோ அவன் தான் இதை உச்சரிப்பான். ஒரு மூமினால் இப்படி உச்சரிக்கவே முடியாது. சகோதரர்களே, அபுல் ஆலியா ரஹிமஹுல்லாவுடைய வரலாறுக்கு திரும்ப வாருங்கள். என்ன செய்கிறார்கள், வாரம் ஒரு முறை இரவிலே குர்ஆன் ஹத்மா முடிகிறது, வாரத்திற்கு ஒரு முறை பகலிலே பணிவிடை. இத்தோடு சேர்த்து இந்த பக்கம் ஹதீசுடைய கல்வி, தராத்துடைய கல்வி, தப்சீருடைய கல்வி என்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிறகு இவர்கள் விற்கப்பட்டு பனு தமீம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறந்த பெண்மணிக்கு அடிமையாக செல்கிறார்கள். அந்த பெண்மணி இவருடைய மார்க்க கல்வியின், கவனமாக கேளுங்கள் மா தாய்மார்களே, புரியுதுங்களா, கேட்கறீங்களா, நான் பேசுறது ஸ்பீடா இருக்கா, புரியுதா உங்களுக்கு, கவனிக்கிறீங்களா? ரொம்ப பேர் போன் வேற பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, கவனிங்க. அந்த பெண்மணி உண்மையிலேயே சஹாபாக்களுடைய, தாபியங்களுடைய பெண்மணியை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்மணி இந்த வாலிபருடைய ஈடுபாட்டை பார்க்கிறார்கள். இரவுல குர்ஆன் ஓதுறாரு, பகல்ல வேலை செய்யறாரு, கொஞ்ச நேரம் கிடைச்சிட்டா ஹதீஸ் எடுத்து வச்சு மனப்பாடம் பண்றாரு. அங்க இராக்கில எங்கெல்லாம் முஹத்தீஸுகள் பாடம் நடத்துறாங்களோ அங்க போய் பாடத்தை கேட்கிறாரு. ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அவருக்கு சொல்லவே இல்லை, அவர் ஜும்மா தொழுகைக்கு போறாரு, பின்னாடியே இந்த பெண்மணியும் போறாங்க. மஸ்ஜிதுல ஜும்மா தொழுகைக்காக வேண்டி உள்ளார போன உடனே அவர் பின்னாடியே அந்த பெண்மணியும், பனு தமீமுடைய அந்த பெண்மணியும் உள்ளார போயிட்டு, யா மஅஷர் அல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சமுதாயமே, நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவர் என்னுடைய அடிமை, அல்லாவுக்காக இவரை நான் உரிமை செய்து விட்டேன், அல்லாவுக்காக நான் இவரை உரிமை செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கவனி, அல்லாஹ்வே நான் இவரை என்னுடைய மறுமைக்கான சொத்தாக உன்னிடத்திலே சேமித்து வைக்க விரும்புகிறேன், நான் இவரை
என்னுடைய மறுமைக்கான சொத்தாக இவரை சேமித்து வைக்க விரும்புகிறேன், அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்கிறார்கள். சகோதரர்களே, அன்று உரிமையிடப்பட்ட அபுல் ஆலியா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடிச் சென்று கல்வி பெறுகிறார், அலியை தேடிச் சென்று கல்வி பெறுகிறார், இப்னு அப்பாஸை தேடிச் சென்று கல்வி பெறுகிறார், உபை இப்னு காபை தேடிச் சென்று கல்வி பெறுகிறார். இறுதியில் தாபிஈன்களிலே சஹாபாக்களுக்கு பிறகு, தாபிஈன்களில் சஹாபாக்களுக்கு பிறகு குர்ஆனுடைய கல்வி அபுல் ஆலியாவை தவிர, சயீத் இப்னு ஜுபைரை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வி ஞானத்திலே உயர்ந்து விளங்குகிறார். ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அவர் கொடுத்த அந்த அர்ப்பணிப்பு இஸ்லாமிய உலகிலே மக்காவிலிருந்து, மதினாவிலிருந்து, ஈராக்கினுடைய பஸ்ரா கூஃபாவிலிருந்து, யமனிலிருந்து, எல்லா இடங்களிலிருந்தும் மாணவர்கள் இவர்களை தேடி வருகிறார்கள். நீங்கள் ஹதீஸ் நூல்களை எடுத்து படித்தால், தஃப்ஸீர் நூல்களை எடுத்து படித்தால், அபுல் ஆலியாவுடைய பெயரை நீங்கள் திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருக்கலாம். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆளுநராக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு பஸ்ராவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அபுல் ஆலியா அங்கே வருகிறார். அபுல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அங்கே அந்த தன்னுடைய தர்பாரிலே, அந்த ஆட்சி கட்டிலே அமர்ந்து மக்களுக்கு முன்னால் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபுல் ஆலியா வந்தவுடன் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹுடைய ஒற்றுவிட்ட சகோதரர், இந்த உம்மத்துடைய தர்ஜுமானுல் குர்ஆன் யாருக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்களோ, அல்லாஹும்ம அல்லிமுஹு தவீல், யா அல்லாஹ் இந்த சிறுவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் இந்த சிறுவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் இப்னு அப்பாஸுக்கு. அவர்களுடைய வரலாறு ஒரு தனி வரலாறு. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அந்த கட்டிலே அபுல் ஆலியாவை மேலே அழைத்து வந்து தன்னுடைய வலது பக்கத்திலே உட்கார வைக்கிறார்கள். சில குறைஷிகள் பேசிக் கொள்கிறார்கள், இப்னு அப்பாஸுக்கு என்ன ஏற்பட்டது, ஒரு அடிமையை அரச தர்பாரிலே தன்னுடைய இருக்கையிலே வலது பக்கத்திலே இப்படி நெருக்கமாக உட்கார வைக்கிறாரே என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள். ஆம், கல்வி அப்படித்தான், கல்வி சிறந்தவர்களை மேலும் சிறப்பாக்கும், சிறந்தவர்களை மேலும் சிறப்பாக்கும், கல்வியை கொண்டு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், கல்வியை கொண்டு அல்லாஹு தஆலா அடிமைகளையும் அரசர்களுடைய கட்டிலே உட்கார வைப்பான், கல்வியை கொண்டு அடிமைகளையும் அல்லாஹு தஆலா அரசர்களுடைய கட்டிலே உட்கார வைப்பான். இடையில இன்னொரு சம்பவத்தையும் அறிந்து செல்வோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் செய்ய வருகிறார்கள். மக்காவுடைய கவர்னர் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்களை வரவேற்பதற்காக ஓடோடி போய்விடுகிறார்கள். நானும் உங்களோடு ஹஜ்ஜிலே கலந்து கொள்வேன் என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அப்படி என்றால் நீ யாரை உன்னுடைய பிரதிநிதியாக, உன்னுடைய நாயிபாக, அசிஸ்டண்டாக நீ ஆக்கிவிட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டபோது இப்னு அப்சா என்று ஒரு பெயரை சொல்கிறார், அதாவது ஒரு அடிமையின் பெயரை. உமர் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன, மக்காவினுடைய குறைஷி தலைவர்களுக்கு ஒரு அடிமையை அடிமையை தலைவராக்கிவிட்டு வந்து விட்டாயே என்று கேட்கும் போது அதற்கு உமரிடத்திலே கல்வி படித்த அந்த கவர்னர் சொல்கிறார், உமரே அவர் அடிமைதான், ஆனால் அவர் குர்ஆனை கற்றவர் என்று சொல்கிறார், ஆனால் அவர் குர்ஆனை கற்றவர் என்று சொல்கிறார். உடனே உமர் அவர்கள் சொன்னார்கள், ஆம் ஆம், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொண்டு ஒரு கூட்டத்தை உயர்த்துவான், யார் அந்த குர்ஆனை நம்பிக்கை கொண்டார்களோ, அதன்படி வாழ்ந்தார்களோ, அதற்காகவே வாழ்ந்தார்களோ, இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆனை கொண்டு கேவலப்படுத்துவான், யார் தெரியுமா, யார் அதை நம்பிக்கை கொள்ளவில்லையோ, யார் அதை புறக்கணித்தார்களோ, அதை விட்டு விலகினார்களோ, அதை மறந்தார்களோ. அன்பு சகோதரர்களே, அபுல் ஆலியாவுடைய வரலாறு நமக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை பாடம். ஒரு அடிமையாக இருந்தவர் சஹாபாக்களிடத்திலே கண்ணியம் பெற்று, தாபிஈன்களிடத்திலே கண்ணியம் பெற்று, இனி மறுமை நாள் வரை வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் குர்ஆனுடைய கிராத்தை அறிவித்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தவர், குர்ஆனுடைய தப்சீரை கொடுத்தவர் என்ற ஒரு சிறப்பை பெறுகிறார் என்றால்
எதன் மூலமாக? இந்த குர்ஆனின் மூலமாக. இந்த குர்ஆனை தன்னோடு அணைத்துக் கொண்டதால் ஒரு அடிமையை முஸ்லிம்களுடைய கல்வியிலே தலைவராக அல்லாஹ் மாற்றினான் என்றால், இன்று நாம் ஏன் இந்த இடிநிலையிலே இருக்கிறோம், ஏன் இந்த வீழ்ச்சியிலே இருக்கிறோம் சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், அதை மீண்டும் சொல்லிவிட்டு என்னுடைய அடுத்த அந்த பகுதிக்கு செல்கிறேன். குர்ஆன் புரியாது என்று ஒதுக்கி விடாதீர்கள். நாம் புரியாதவர்கள்தான், புரிதலில் அறிவில் சிந்தனையில் ஞானத்தில் குறைந்தவர்கள்தான். குர்ஆனை படிக்க படிக்க, அதை திறந்து சிந்திக்க சிந்திக்க, அதனுடைய உள்ளச்சத்தால் அந்த குர்ஆனுடைய அர்த்தங்களை புரிந்து அழ அழ அல்லாஹு தஆலா நமக்கு ஞானத்தின் வாசல்களை திறந்து கொடுப்பான், அறிவின் வாசல்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். சகோதரர்களே, அந்த குர்ஆன் சிலரை போற்றுகிறது, சிலரை உயர்த்துகிறது. அத்தகையவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனை கற்பது மட்டுமல்ல, அல்லது சடங்காக மாற்றி, உண்மையில் அப்படி அல்ல, சிலர் இருக்கிறார்கள் சடங்காக மாற்றி, சடங்காக தொழுகையிலே மட்டும் அதை அர்த்தம் புரியாமல் ஓதுவதற்குரிய சில மந்திரங்களை போன்று மாற்றி இருக்கிறார்களே. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதம் சிலரை புகழ்கிறது. அவர்கள் யார் தெரியுமா? நபிமார்களை புகழ்கிறது. அந்த நபிமார்களை புகழ்ந்து, அந்த நபிமார்களை ஏன் புகழ்கிறான் அல்லாஹு தஆலா என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது. அந்த சிஃபத்துகள், அந்த தன்மைகள் குர்ஆனை மனப்பாடம் செய்த ஒவ்வொரு ஹாஃபிதிடத்திலும், ஒவ்வொரு ஹாஃபிதாவிடத்திலும் வர வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், தொழுகையில் குர்ஆனை ஓதி தொழ வைத்து விட்டு சம்பளம் வாங்குவதற்காக உள்ள வேதம் அல்ல இந்த குர்ஆன். அல்லது சிறு பிள்ளைகளுக்கு வெறும் அதனுடைய அர்த்தத்தை ஓதி கொடுத்து விட்டு தொழில் செய்வதற்காக உள்ள வேதமாக இந்த குர்ஆனை ஆக்கிவிடக் கூடாது. தொழ வைப்பதற்காக சம்பளம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கலாம். ஆனால் நீயத்து என்னவாக இருக்க வேண்டும்? ஓதி கொடுப்பதற்கு சம்பளம் வாங்க, ஓதுவதற்கல்ல, ஓதி கொடுப்பதற்கு. ஓதுவதற்கு வாங்குவது என்பது ஹராம். ஒரு வீட்டில் போய் பாத்தியா ஓதிட்டு காசு கேட்டா ஹராம். பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து விட்டு ஊதியம் கேட்பது ஹலால். ரெண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. இங்கே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதாவது இந்த குர்ஆனுடைய தூதுத்துவம், இந்த குர்ஆன் என்ன சிந்தனையை, என்ன மாற்றத்தை நம்மிடத்திலே கொண்டு வர விரும்புகிறது, இந்த குர்ஆன் நம்மை எப்படி உருவாக்க விரும்புகிறது, அது இங்கே முக்கியம். அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்கள், அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லா, அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லா வயக்ஷௌனஹு வலா யக்ஷௌன அஹதன் இல்லல்லாஹ் வகஃபா பில்லாஹி ஹசீபா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனை மரணம் செய்தவர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்வதை போன்றே இந்த வசனம் இருக்கிறது. பாருங்கள், நபிமார்களை அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த குர்ஆனை சுமந்தார்களோ, யார் இந்த குர்ஆனை சுமந்தார்களோ அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய அந்த கலாமை சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வஹியை பெற்ற நபிமார்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்டு தூங்குவதற்காக உள்ள வேதம் அல்ல, அதற்காக நீங்கள் மனப்பாடம் செய்யவில்லை, அதற்காக உங்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுக்கவில்லை, இதிலே நீங்கள் படித்த செய்தியை உலக மக்களுக்கெல்லாம் இது ஒரு அறிவுரை, இது ஒரு உபதேசம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்களுக்கு குர்ஆனை நீங்கள் எடுத்து சொல்வதற்காக உங்களுக்கு இந்த குர்ஆன் வாழ்த்து சொல்கிறது. என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எத்தகைய மனப்பான்மை உள்ளவர்களாக, எத்தகைய வீரம் உள்ளவர்களாக, துணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்று சொன்னால், சிலர் என்ன எண்ணி இருக்கிறார்கள் தெரியுமா? அதாவது மதரசால படிக்கிறதுனா இது ஏதோ ஏழைகள் போய் படிக்கிறது, இல்லாதவங்க போய் படிக்கிறது, கஷ்டப்படுறவங்க படிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. எனக்கு என்னமோ சொல்றதுக்கு பயமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருந்ததே
நம்மீது அல்லாஹுடைய சாபம் இறங்கியதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ, எதிரிகள் நம்மீது சாட்டப்பட்டதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ என்று பயப்படக்கூடிய ஒரு பயமும் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது. நம்மிலே ஒருவர் தப்பு செய்தாலும் அடி மொத்த பேருக்கு சேர்த்து விடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஃமினூன கல் ஜஸதில் வாஹித், மூமின்கள் ஒரே உடலை போன்று என்று சொல்கிறார்கள். ஹுனைன் போரிலே எல்லா சஹாபாக்களும் சேர்ந்தா சொன்னாங்க, இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் இவ்வளவு எண்ணிக்கை இருக்கும் போது நாம் தோற்போமா என்று ஒரு சில பேர் சொன்னார்கள். ஆனால் சோதனை மொத்த பேருக்கும் வந்தது. அடுத்தது, குரான் ஓதக்கூடிய, குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள், உங்களுக்கு எப்போதும் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. என்னிடத்திலே பொருளாதார கல்வி இல்லையே, வாழ்க்கையிலே நான் எப்படி முன்னேறுவேன், எனக்கு அங்கீகாரம் கிடைக்குமா, நான் என்ன செய்வேன், தொலை வைப்பதை தவிர, ஓதி கொடுப்பதை தவிர என்னால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணிவிடாதீர்கள். அல்லாஹுடைய கலாமை மனப்பாடம் செய்த உங்களை, அல்லாஹுடைய கலாமை மனப்பாடம் செய்த உங்களை, அல்லாஹுடைய குர்ஆனை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்ட உங்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவானா? அல்லாஹுவை நிராகரிக்கின்ற, அல்லாஹுவை பொய்ப்பிக்கின்ற, அல்லாஹுடைய வேதத்தை பொய்ப்பிக்கின்ற அவர்களுக்கெல்லாம் ரிசுக்கு கொடுக்கின்ற அல்லாஹு தாலா அல்லாஹுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டு அதை மனப்பாடம் செய்து அதை உள்ளத்திலே அணைத்துக் கொண்ட உங்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவானா? ஏன், நீங்கள் மனப்பாடம் செய்தீர்கள், அதை புரியவில்லை, அதனால் உங்களுக்கு இப்படி எண்ணம் வரலாம். உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வகைய்யும் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்குஹா அல்லாஹு யர்ஸுகுஹா வய்யாக்கும். இந்த வசனங்கள் உங்களுக்கு நினைவூட்டவில்லையா? இந்த வசனங்கள் உங்களை உணர்த்தவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே, எத்தனை கால்நடைகளை நீ பார்க்கிறாய், எத்தனை கால்நடைகளை பார்க்கிறாய், அவை தன்னுடைய முதுகிலே உணவை சுமக்கின்றனவா இல்லையே? அதற்கு உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் உனக்கும் உணவளிப்பான். இந்த பூமியிலே உயிரோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதற்கு உணவளிப்பது அல்லாஹுவின் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி கைவிட்டு விடுவான்? அல்லாஹ் எப்படி கைவிடுவான்? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீ அல்லாஹ்வுக்கு உதவ வரும்போது அல்லாஹ் உன்னுடைய உதவிக்கு வருவான். அல்லாஹ்வுடைய கலாமை நீ மனப்பாடம் செய்யும் போது அல்லாஹ் உன்னை பசியோடு பட்டினியோடு விட்டு விடுவானா? அங்கே நம்மிடத்தில் அமல் குறைவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்னை ரட்சிப்பான், நீ இஹ்லாஸோடு இரு, அல்லாஹ்வுக்காக இரு, சம்பளத்துக்காக ஓதி கொடுக்காதே, சம்பளத்துக்காக இமாமத்து செய்யாதே, இமாமத்து செய் அல்லாஹ்வுக்காக செய், இமாமத்து செய் என்னுடைய நபியின் உம்மத்தை சீர் செய்வதற்காக, என்னுடைய மார்க்க பணியை செய்வதற்காக. அவர்கள் உன்னை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான், அவர்கள் உன்னை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்த போதுமானவன், அல்லாஹ் உன்னை விட்டுவிட மாட்டான். மக்களிடத்திலே நீ கண்ணியத்தை எதிர்பார்க்காதே, மக்களிடத்திலே நீ பொருளாதார உதவியை எதிர்பார்க்காதே, மக்கள் என்னை ஆதரிக்க வேண்டும், மக்கள் என்னை உயர்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. என்னுடைய ரப்புக்காக நான் செய்கிறேன், என்னுடைய இறைவனின் திருப்திக்காக நான் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுக்காக, ரப்புக்காக, ரப்புக்காக, ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்புக்காக என்று செய். அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் உன்னை உயர்த்துவான். ஒரு முறை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை மிகப்பெரிய ஃபக்கீர், ஃபக்கீர் ஒண்ணுமே கிடையாது. அவர் மௌத்தா போகும்போது அவருடைய வீட்டில் இருந்தது பெட்ஷீட் போடப்படாத ஒரு கைத்து கட்டில் தான். அவர் மேலே உள்ள அவர் போட்டிருந்த டிரெஸ் மட்டும்தான். ஆனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? பனு உமையாவிலே எத்தனை மன்னர்கள் வந்தாலும் சரி, ஹசன் பஸ்ரி என்று பெயர் சொல்லப்பட்டால் நடுங்கி விடுவார். ஒரு முறை அவர்கள் பஸ்ராவில் இருந்து கூஃபாவுடைய மஸ்ஜிதிற்கு உபதேசம் செய்ய வருகிறார்கள் என்று செய்திதான், அவ்வளவுதான். கூஃபாவை சுற்றியுள்ள அத்தனை தாலுக்காக்கள் எல்லா இடத்திலிருந்தும், கூஃபாவுடைய கவர்னரிலிருந்து எல்லா அதிகாரிகளும், சிறிய அதிகாரியிலிருந்து
பெரிய அதிகாரிகள் எல்லோரும் அழைக்காமலேயே கூஃபாவுடைய ஜாமியா மஸ்ஜிதிற்கு வந்து விட்டார்கள். ஹசன் பஸ்ரி வருகிறார். இன்று இந்த மாதிரியான எந்த ஆடம்பரமான விலை உயர்ந்த உடைகள் எல்லாம் கிடையாது, சாதாரணமான ஆடைகள். அவர் கூஃபாவுடைய ஜாமியா மஸ்ஜிதிலே காலை வைக்கிறார். அந்த சபையினுடைய சபையை சுற்றி அங்கே அந்த முன்னிலையிலே கவர்னரில் இருந்து பெரிய அதிகாரிகள், அப்படியே சுற்றி அதிகாரிகள், கீழே உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று விட்டார்கள். யாரும் எழச் சொல்லவில்லை, அவர்களை அறியாமலேயே எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள். இமாம் அவர்கள் தலை குனிந்தவர்களாக சலாம் கூறிவிட்டு அந்த மஸ்ஜிதினுடைய மிம்பரை நோக்கி வருகிறார்கள். எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது கூஃபாவுடைய கவர்னர் சொல்கிறார், இதுதான் கண்ணியம். நாமோ மக்களை கோலை கொண்டு மிரட்டி நம்மை கண்ணியப்படுத்த வைக்கிறோம். அல்லாஹ் அவனுடைய வேதத்தால் மார்க்கத்தால் இந்த ஏழைக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். கவர்னரில் இருந்து மந்திரியில் இருந்து எல்லோரும் அவருக்காக எழுந்து நிற்கிறார்கள் என்று. மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா ஒரு முறை அவருடைய அந்த அரண்மனையிலே திடீரென்று அவர் பயந்து வருகிறார். என்னன்னு கேட்டா, தெருவில் அப்படி பயங்கரமான சப்தம். மனைவியை கூப்பிட்டு, என்னங்க சப்தம், என்னம்மா சப்தம்னு கேட்கிறாப்ல. மனைவி சொல்றாங்க, மன்னரே அது ஒன்றும் பெரிய ஆபத்தான, பயந்துராதீங்க. இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர்களோட போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க தும்மிட்டு அல்ஹம்துல்லா சொன்னாங்க, அதுக்கு மக்கள் எரஹமுக்கல்லா என்று சொன்ன சத்தம் தான் சொல்லிட்டு. மன்னர் ஹாரூன் ரஷீத் ஓடி வந்து தன்னுடைய அரண்மனையிலிருந்து மேலே இருந்து பார்க்கிறார். சுப்ஹான் அல்லாஹ், இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம். சொன்னார் மன்னர் ஹாரூன் ரஷீத், அவரும் பெரிய ஆலிம், மிகப்பெரிய நீதிவான், மிகப்பெரிய மன்னர். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய பேரரசை கட்டி எழுப்பிய பெரிய மன்னர் சொல்கிறார், இதல்லவா கண்ணியம். மன்னர்களின் ஆட்சி எங்கே இருக்கிறது, இங்கே ஆட்சியை பாருங்கள் என்று. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்கிறான், அல்லாஹுவை பயப்படுங்கள். வலா யக்ஷௌன அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர யாரையும் பயப்படாதீர்கள். அல்லாஹுவை சத்தியத்தை சொல்வதிலே, மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே, ஹராமை ஹராம் என்று சொல்வதிலே நீங்கள் யாரையும் பயப்படாதீர்கள், அல்லாஹுவை தவிர. வகஃபா பில்லாஹி ஹசீபா, கேள்வி கேட்பதற்கு விசாரிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவர். ஆகவே என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேரத்தினுடைய அந்த அருமையை கருதி இன்னும் பல வசனங்கள் நாம் சொல்ல வேண்டி இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அல்ஹம்துலில்லாஹ் முடிந்த 5 நிமிடம் அதிகமாகிவிட்டது. சொல்லக்கூடிய நோக்கம் இதுதான். குர்ஆனை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். குர்ஆனுக்காக நாம் வாழ்ந்தால், அதை கற்றால், அதை புரிந்தால் அல்லாஹ் நமக்கு அறிவை, இந்த உலகத்தின் பாக்கியங்களையும் கொடுப்பான், மறுமையின் பாக்கியங்களையும் கொடுப்பான். குர்ஆனை கற்றுக்கொண்ட சுமந்து கொண்ட என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் எப்படி மனப்பாடம் செய்தீர்களோ அந்த மனப்பாடத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதை புரிவதற்காக, அதனுடைய தப்சீர்களை விளக்கங்களை அறிவதற்காக உங்களது வாழ்க்கையிலே நேரத்தை கொடுங்கள். இந்த கல்விக்காக வாழுங்கள். பிறகு கற்றதை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பொறுப்பு உங்கள் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிதாபுக்காக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை கற்று மனப்பாடம் செய்து அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த நர்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.